நான் இப்போது எனது சத்சங்கத்தை என்னுடைய இரண்டு குருமார்களின் ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனியாரூர், கமலமுனியாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்திதேவர், நற்றால் காசி நந்திதேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவருணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நிறம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ. இன்று இன்றைய சத்சங்கத்தில் நான் முதலாவதாக நேற்றைய தினம் எங்களுடைய சுவிட்சர்லாந்து சங்கத்திற்குரிய சித்தர் சட்டமுனி அவர்களின் சமாதி நாள், குரு பூஜை நாள். அந்த நாளை நான் நேற்று நினைவு கூறாமல் இருந்துவிட்டேன். ஆனால் அந்த சங்கத்தில் அவருக்குரிய குரு பூஜை நடந்திருக்கின்றது, நடக்கும், நடக்கும். இதன் தாய்பரியம் என்னவென்றால், எங்களுடைய எட்டு பிரதான சங்கங்களிலும் எட்டு சித்தர்களின் வழிபாடுகளுக்காக சித்தர்களை வைத்திருக்கின்றோம். யோகி ராமையா அவர்களுடைய முறைப்படி எங்களுடைய சங்கங்களில் சித்தர்கள் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். அவர்களை நாங்கள் எங்களுடைய யோக வழிபாட்டிற்கு வைத்திருக்க வேண்டும் என்பது அவருடைய முறை. அதேபோல் எட்டு பிரதான சங்கங்களிலும் எட்டு சித்தர்களை நாங்கள் பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம். அந்த முறைப்படி புதிதாக இருப்பவர்களுக்காக கனடா சங்கத்தில் கரூர் சித்தரையும், சுவிட்சர்லாந்து சங்கத்தில் சட்டமுனி சித்தரையும், மலேசியா சங்கத்தில் அகஸ்திய சித்தரையும், இலங்கை சங்கத்தில் போக சித்தரையும், கும்பகோண சங்கத்தில் கும்பகோண சங்கத்தில் குதம்பை சித்தரையும், சென்னை சங்கத்தில் நந்தீஸ்வர சித்தரையும், சிதம்பர சங்கத்தில் திருமூல சித்தரையும், துபாய் சங்கத்தில் ராமதேவ சித்தரையும் நாங்கள் பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றோம். எங்களுடைய கலண்டர் எல்லோருடைய அன்பர்களுடைய கைகளிலும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாட்டிலும் அந்த கலண்டரை பார்ப்பீர்களாக இருந்தால் அவர்களுடைய குரு பூஜை தினம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தினத்தின்படி நேற்று சட்டமுனி சித்தரின் குரு பூஜை நாள். அது சுவிட்சர்லாந்தில் அந்த சங்க தலைவர் சோதிநாதன் அவர்களால் நடத்தப்பெற்றது. இருப்பினும் அந்த நாளில் சட்டமுனி சித்தரை நாங்கள் நினைவு கூற வேண்டும். அதில் ஒரு சில நிமிடங்களை இன்று நாங்கள் நினைவு கூறுவோம். சுருக்கமாக அவருடைய சட்டமுனி சித்தருடைய சில சிறப்புகளை இதில் உங்களுக்கு கொணர்கின்றேன். எனது தொடக்க சத்சங்கத்தில் இன்று சட்டமுனி சித்தரின் பிறப்பு ஒரு சிங்கள பெண்மணிக்கம், அது இலங்கையை சேர்ந்த சிங்கள பெண்மணிக்கம் ஒரு தாசி. அவர் ஒரு தமிழ் மகனை அந்த காலம் விரும்பியதாகவும், அந்த தமிழ் மகனை அவர் திருமணம் செய்து அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்ததாகவும், அந்த ஆண் குழந்தை தான் பிற்காலத்தில் சட்டமுனி சித்தராக வந்ததாகவும் அவருடைய சரிதையில் குறிக்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் சட்டமுனி சித்தர் இலங்கையில்தான் பிறந்திருக்க வேண்டும் என்பது ஒரு ஊகம். அந்த சரிதை முழுமையாக விளக்கப்படவில்லை. ஆனால் ஒரு சிங்கள தேசத்து பெண்மணி ஒரு தமிழரை விவாகம் செய்து பிறந்த குழந்தை சட்டமுனி சித்தராக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதன் பின் அவர்கள் இருவரும் இந்தியாவிற்கு சென்றதாகவும், இந்தியாவில்தான் அந்த குழந்தை வளர்ந்து தன்னுடைய இளம் பருவத்தில் வாழ்க்கையை தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்பட்டு சன்னியாசிமார்களுடன் யாத்திரைகளில் ஈடுபட்டதாகவும், அந்த நேரத்தில் அந்த சன்னியாசிகளில் சிலர் அவருக்கு, நீ காடுகளில் சென்று நடந்து திரிந்தால் நீ சித்தர்களை சந்திக்கும் அரிய வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னதாகவும், அதை கேட்டு அவர் காடுகளில் அலைந்து திரிந்ததாகவும், அப்போது போவ சித்தர் அவருக்கு அவருடைய குருவாக வந்து அவருக்கு தேவையான பயிற்சிகள் கொடுத்து அவர் சித்தரானதாக கதைகள் சொல்லப்பட்டிருக்கின்றது அவருடைய சித்தத்தில், சித்த புத்தகத்தில். ஆகவே அப்படியான சட்டமுனி சித்தரை நாங்கள் எங்களுடைய துபாய் சங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணியிருக்கின்றோம், சாரி சுவிட்சர்லாந்து சங்கத்தில் பிரதிஷ்டை பண்ணி இருக்கின்றோம். அவருடைய 8 பாடல்கள் மாத்திரம் சித்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்கின்றது. அதில் ஒரு பாடலை மாத்திரம் இன்று உங்களுக்கு பாடி அவருடைய குரு பூஜை தினத்தில், அது யோகத்திற்கு சம்பந்தமான கடைசியாகிய 8வது பாடல், அதை பாடி அதற்குரிய பொருளுரையையும் அவருடைய நினைவுக்காக இன்று நினைவு கூறுவோம் என்று இருக்கின்றேன். பாட்டு முதல் சொல்லி அதற்குரிய பொருளுரையை சொல்கின்றேன். பாலான மாய்கை சென்று ஒளிவது எப்போ, பரந்தமனம் செவ்வாயாய் வருவது எப்போ, வாளான விழியுடைய பெண்ணை சேரும் மயக்கமற்று நிற்பதெப்போ, ஜனமே ஐயோ, தாளான உலகமத ஓசையெல்லாம் கருவறுத்து நிற்பதப்போ, கருதி நின்ற கீழான குருவி விட்டு மேலே நோக்கி கூடுவதென்றால் மூலம் பாரே என்றது பாடல். அதற்கு அவர் கொடுத்திருக்கும் பொருளுரை சித்தர், தாளான இறப்பிலிருந்து விலகுவது எப்போ, பரந்த மனமானது செம்மைப்படுவது எப்போ, தால் போன்ற கூர்மையான கருவி விழிகளை கொண்ட பெண்களில் இருந்து விலகுவதெப்போ, மனமே உலகில் உள்ள பேராசை எல்லாம் இல்லாமல் இருப்பது எப்போ, கருவிகளான தத்துவங்களின் துணை இல்லாமல் மேல் லோகத்தை சென்றடைவது எப்போ, மூலாதாரத்தை உணர்ந்து பாம்பு வடிவில் இருக்கும் குண்டலினி சக்தியை யோகத்தால் மேலெழுப்பி உணர்ந்து இப்பயனை பெறுக என்பது அந்த பாடலின் விளக்கம். அதாவது அதன் சுருக்கமான விளக்கம் என்னவென்றால், நாங்கள் இந்த உலகியலில் இருந்தால் கூட இந்த உலகியலில் இருக்கும் இன்பங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விலகி ஒரு நேரத்தில் ஒரு புறப்பில் மெது மெதுவாக ஒவ்வொரு புறப்பிலிருந்தும் அந்த நிலையிலிருந்து விலகி எப்போது நாங்கள் எங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவோம் என்பதுதான் அந்த பாடலில் கேட்டுக்கப்பட்டிருக்கும் கேள்வி. அதற்குரிய பதில், அதை மெது மெதுவாக ஈடேற்றி அந்த நிலைக்கு வந்து உங்களுடைய குண்டலினி சக்தியை மூலாதாரத்திலிருந்து அந்த மூலக்கணலை 3 மூச்சு காற்றுக்கள் மூலம் ஆதாரங்கள் மூலமாக மேலெழுப்பி சகசாரத்தில் இருக்கும் சிவனுடன் அந்த சக்தியை இணைத்து உங்களுடைய ஆன்ம ஈடேற்றத்தை அடைவதுதான் அதற்குரிய வழி என்று சட்டமுனி சித்தர் தன்னுடைய இறுதி பாடலில் பாடியிருக்கின்றார். எல்லா சித்தர்மார்களும், 18 முதன்மை சித்தர்மார்கள் எல்லோரும் இந்த யோகத்தைத்தான் பாடுகின்றார்கள். இந்த யோகத்தை தான் குறிப்பிடுகின்றார்கள். அதே வழியில்தான் நாங்கள் சத்குரு கிரியா பாபாஜியின் யோகத்தில் நாங்கள் பயின்று அந்த பயிற்சிகளை செய்து வருகின்றோம், கிரியா சாதகர்களாகிய நாங்கள் எல்லோரும். ஆகவே இன்று சட்டமுனி சித்தருடைய அவருடைய நினைவு நாளான இன்று, குரு பூஜை நாளான நாளன்று இந்த செய்தியை நான் எல்லா சாதகர்களுடனும் நினைவு கூர்ந்து அவருடைய குரு பூஜையை நாங்கள் இன்று சிறப்பிக்கின்றோம். இப்போது இன்றைய சத்சங்கத்தில் அடுத்ததாக வருவது எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கத்தில் எங்களுடைய குரு சுவாமிராம் அவர்களின் புத்தகத்திலிருந்து சில செய்திகளை எடுத்து உங்களுடன் ஆராயவிருக்கின்றேன். அவருடைய புத்தகத்தில் பல அற்புதமான விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. கிழமைக்கு ஒரு சத்சங்கத்தில் நாங்கள் அவற்றை ஆராய்ந்து கொண்டு வருகின்றோம். இன்றையான் சத்சங்கத்தில் அவருடைய புத்தகத்தில் கொடுக்கப்பட்ட கிரியா யோகாவின் சிறப்பு அம்சம் என்று சொல்லப்படும் இரண்டு பக்கங்களை எடுத்து அதில் சொல்லப்பட்டிருக்கும் விடயங்களை ஆராய்வோம். அந்த விடயங்கள் உங்களுக்கு பலருக்கு முதல் தெரிந்த விடயங்கள் தான். இருப்பினும் அந்த விடயத்தின்படி எங்களுடைய மூலாதார சக்கரத்தை அவர் உருவகித்து அந்த மூலாதார சக்கரம் என்ன மாதிரி எங்களுடைய உடலில் இருக்கின்றது, அந்த மூலாதார சக்கரத்துக்கு உரிய கடவுள் யார், அந்த மூலாதார சக்கரம் என்ன அமைப்பில் இயற்கையில் அமைந்திருக்கின்றது என்றதை அவர் நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். அதாவது எல்லா சக்கரங்களும், மூலாதார சக்கரங்களும், இது மூலாதார சக்கரம் என்றால் என்று சொல்லிவிட்டேன், ஆறு சக்கரங்களை பற்றி தான் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆறு சக்கரங்களும் என்ன மாதிரி அமைந்திருக்கின்றது, இயற்கையில் என்ன மாதிரி அமைந்திருக்கின்றது என்பதை அவர் தத்துவமாக இங்கு கூறுகின்றார். அதாவது அவர் எழுதிய வசனத்தை அப்படியே வாசித்து அதற்குரிய விளக்கத்தையும் சொல்லுகின்றேன். அந்த வசனத்தை நீங்கள் கேளுங்கள். பாபாஜியின் கிரியா யோகாவில் உள்ள ஏழாவது சக்கரத்துக்குரிய வளர்ச்சியுற்ற ஒளி அமைப்பு வேறு எந்த யோக பயிற்சி பரம்பரையிலும் இருக்காது. வேறு எந்த யோக பயிற்சி பரம்பரையிலும் பயிற்சி அளிக்கப்படுவதில்லை. ஆன்மீக துறையில் நாதம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஒலி பல மதங்களில் கடவுளை சொல்வதாக கருதப்படுகின்றது. சைவ சமயத்தில் சிவன் என்று ஒரு சொல்லி இருக்கின்றது. இறைவன் அவரின் வடிவாக சிவநாதன் என்றும் அழைக்கப்படுகின்றார் சிவன். கிறிஸ்தவ மதத்தில் கிறிஸ்தவர்கள் இயேசுவை இயேசுநாதர் என்று அழைக்கின்றார்கள். மேலும் இந்த நாத் என்பது ஒருவேளை ஒரு தெய்வீக ஒளியாக இருக்க வேண்டும். ஏனெனில் இந்த ஒளி பெரும்பாலும் எல்லா மத கோட்பாடுகளிலும் இயற்றப்பட்டிருக்கின்றன. அத்தோடு அதிக அளவிலான 36 மதங்களின் வழிபாட்டு முறைகளில் இந்த நாத் என்னும் ஒளி அமைப்பு இருக்கின்றது. அதனால் தான் எங்களுடைய நாங்கள் சாந்தி பாட்டில் அந்த 16 மொழிகளிலும் இருக்கும் ஓம் என்ற நாதத்தின் ஒளி அமைப்புகள் என்ன பெயரில் அந்த மதங்களில் 16 முக்கிய மதங்களில் சொல்லப்பட்டிருக்கின்றது என்பதுதான் எங்களுடைய சாந்தி பாட்டு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி, சலோம் சட்டம் சாது தாவோ ஈமம் ஸ்பிரிட் சுவாமி காமி ஆமின் ஆமன் ஔமன் சலாஹம் என்று நாங்கள் எங்களுடைய சாந்தியாசனத்தின் பிற்பகுதியில் பாடுகின்றோம். அதில் 16 மதங்களுக்குரிய ஓம் என்று அந்த மதங்களில் இருக்கும் அந்த ஒலிகளை அந்த மதத்துக்குரிய சொல்லுகளில் சொல்லும் சொல் 16 பதினாறு சொற்களையும் சேற்றதுதான் அந்த சாந்தி பாடலில் வரும் 16 ஓம் என்ற உச்சரிப்புகள் ஒவ்வொரு மதத்திலும். அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய யோ ஆசனத்தில் சாந்தியின் பின் அதை பாடி நாங்கள் அந்த சாந்தி ஆசனத்தை முடிக்கின்றோம். அதை எல்லோரும் அறிந்ததே. ஆகவே இதற்கு அடுத்ததாக அவர் அந்த புத்தகத்தில் சொல்வது, எங்களுடைய சக்கரங்களாகிய 6 சக்கரங்களாகிய மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசாரம், இந்த 6 சக்கரங்களுக்கு மேலாக பிரபஞ்சத்தில் தலைக்கு மேலாக இருப்பது சகசார சக்கரம். இந்த 6 சக்கரங்களும் எங்களுடைய முதுகு எலும்பு, ஸ்பைனல் கோர்ட் என்று சொல்லப்படும் முதுகு எலும்பில் சூட்சும முறையில் அமைந்திருக்கின்றது. இந்த 6 ஆதாரங்களும் தான் எங்களுடைய முருகக் கடவுள் ஆறுமுகக் கடவுளே 6 படை வீடுகளாக அமைந்திருக்கின்றது. அதைத்தான் அவர் அந்த புத்தகத்தில் சொல்லுகின்றார். அந்த 6 படை வீடுகளாகிய திருத்தணி, சுவாமிமலை, பழனி, பழமுதிர்ச்சோலை, திருப்பதங்குன்றம், திருச்செந்தூர், இந்த 6 படை வீடும், 7வது படையாக இலங்கையில் இருக்கும் கதிர்காமமும் அமைந்திருக்கின்றது என்பதை அவர் அங்கு நன்றாக விளங்கப்படுத்துகின்றார். இதில் அந்த ஒவ்வொரு திருக்கோயில்களும் இந்த 6 ஆதாரங்களில் இருக்கும் அச்சரங்கள் என்று சொல்லப்படும், ஒவ்வொரு ஆதாரத்திலும் இருக்கும் அச்சரங்கள் என்று சொல்லப்படும், அதை முதல் சத்சங்கத்தில் பார்த்திருக்கின்றோம். அந்த யந்திர வடிவில் அந்த 6 கோயில் அமைப்புகளும் விக்கிரகங்கள் அந்த யந்திரத்தின் மேல் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றது. யாருடைய விக்கிரகம்? முருகக் கடவுளினுடைய விக்கிரகம். ஆகவே இந்த 6 ஆதாரங்களுக்கான கோயில்களாக முருகனின் 6 படை வீடுகள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே எங்களுடைய உடலில் இருக்கும் 6 ஆதாரங்களும் முருகக் கடவுளின் கோயில்களாக இயற்கையிலும், முருகக் கடவுள் எங்களுடைய சூட்சும தேகத்தில் 6 ஆதாரங்களிலும் வீற்றிருக்கின்றார் என்பதும்தான் இந்த சூட்சுமமான தத்துவம். மூலாதார சக்கரத்துக்குரிய கோயிலாக திருத்தணியும், சுவாசிஸ்தான சக்கரத்துக்கு உரிய கோயிலாக சுவாமிமலையும், மணிபூரக சக்கரத்துக்குரிய கோயிலாக பழனிமலையும், அநாகத சக்கரத்துக்குரிய கோயிலாக பழமுதிர்ச்சோலையும், விசுத்தி சக்கரத்துக்கு உரிய கோயிலான திருப்பரங்குன்றமும், ஆக்ஞா சக்கரத்துக்குரிய கோயிலாக திருச்செந்தூரும் அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இந்த சக்கரங்களுக்கு முருகனின் மந்திரங்க சொற்களும் அமைந்திருக்கின்றது. அதை குரு நன்றாக விளங்கப்படுத்தியிருக்கின்றார். அதாவது மூலாதார சக்கரத்திலிருந்து ஆக்ஞா சக்கரம் வரைக்கும் எங்களுடைய உடம்பில் இந்த சக்கரங்கள் கீழிருந்து மேல் நோக்கி அமைந்திருக்கின்றது, உங்களுடைய முதுகெலும்பு கருகில் சூட்சும முறையில். ஆகவே இந்த 6 ஆதாரங்களும் கீழிருந்து மேலாகத்தான் முருகனின் மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது சரவண பவ என்ற மந்திரம் மூலாதாரத்துக்குரிய இடத்தில் சானாவும், சுவாசி ஸ்தானத்துக்குரிய இடத்தில் ராணா ஆகவும், மணிபூரகத்துக்குரிய இடத்தில் வானா ஆகவும், அநாகதத்துக்குரிய இடத்தில் நானா ஆகவும், விசுத்திக்குரிய இடத்தில் பானா ஆகவும், ஆக்ஞாக்குரிய இடத்தில் வானா ஆகவும் சரவண பவ என்ற மந்திரம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மந்திர சொற்களும் அந்தந்த தலங்களுக்கு, அதை அடுத்து அந்த தலங்களில் இருக்கும் முருகப்பெருமானின் பாதத்திற்கு கீழ் இந்த மந்திர தகடுகளை வைத்துத்தான் அந்த கோயில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த மந்திர தகடில்தான் அந்தந்த ஆதாரங்களுக்குரிய அச்சரங்களால் ஆக்கப்பட்ட யந்திர தகடு இருக்கின்றது, அந்த எழுத்து நடுவில் பொறிக்கப்பட்டு என்பதை குரு குறிப்பிடுகின்றார். ஆகவே மூலாதார சக்கரத்திற்குரிய 4 அச்சரங்கள் என்று படித்தோம். அந்த 4 அச்சரங்கள் திருத்தணி கோயில் முருகனுக்கு கீழும், சுவாசிஸ்தான சக்கரத்துக்குரிய 6 அச்சரங்கள் ஆன யந்திரத்தகடு சுவாமிமலை முருகனுக்கு கீழும், 10 அச்சரங்கள் கொண்ட யந்திரத்தகடு பழனி ஆண்டவர் முருகனின் கீழும், 12 அச்சரங்கள் கொண்ட யந்திரத்தகடு அநாகத சக்கரத்துக்குரிய யந்திரத்தகடு பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு கீழும், 16 அச்சரங்கள் கொண்ட யந்திரத்தகடு விசுத்தி சக்கரத்துக்குரிய தகடு திருப்பரங்குன்றம் முருகனுக்கு கீழும், அதை விட மூன்று அச்சரங்கள் கொண்ட அநாகத சக்கரத்துக்குரிய தகடு திருச்செந்தூர் முருகன் கீழும் பதிக்கப்பட்டு அந்த கோவில்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அந்த காலத்தில். ஆகவே இதற்கு மேலாக ஒரு சக்கரம் இருக்கின்றது எங்களுடைய உடலுக்கு மேல். ஆறு சக்கரங்களில் உடலில் அமைந்திருக்கின்றது. ஏழாவது சக்கரம் தலைக்கு மேலே இருக்கும் பிரபஞ்சத்தில் தலையிலிருந்து 12 அங்குல தூரத்தில் அமைந்திருப்பதாக சொல்லப்படும் சகசார சக்கரம். அந்த சக்கரத்துக்குரிய கோயில்தான் இலங்கையில் இருக்கும் கதிர்காமம். அது உடலுக்கு வழியில் பிரபஞ்சத்தில் அமைந்திருப்பதால் அதற்கு கோவில்கள் இல்லை. அது அண்டவழி என்று சொல்லுகின்றோம் யோகத்தில், பிரபஞ்சம். ஆகவேதான் கதிர்காம கந்தனுக்கு கோவிலில் விக்கிரகம் இல்லை, முருக விக்கிரகம் இல்லை. ஒரு திரைச்சீலை மாத்திரம்தான் போடப்பட்டிருக்கும். அதற்குரிய காரணம், அங்கு சிலை பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அதற்குரிய காரணம், கதிர்காம கந்தன் பிரபஞ்சத்துக்கு சமனான முருகன். ஆகவே இந்த 7 ஆதார சக்கரங்களும் இந்த முறையில் இயற்கையில் கோவில்களாக 6 ஆதாரங்கள் அமைந்து கதிர்காமம் கோவில்களாக இருந்தாலும் முருக சிலை இல்லாத ஒரு வெற்றிடமான மூல அறையை கொண்ட ஒரு கோவிலாக இருக்கின்றது. இதை நீங்கள் யோசித்து பார்த்தால் இந்த கோவில்கள் எல்லாம், இந்த அமைப்புகள் எல்லாம் அண்டத்தில் இருப்பது போல பிண்டத்திலும் கூட எங்களுடைய உடலில் முழுக்களுமாக இந்த 6 சக்கரங்களும் அமைந்து 7வது சக்கரமாகிய சகசாரம் உடலுக்கு மேல் அமைந்திருக்கின்றது. ஆகவே எங்களுடைய உடலில் நாங்கள் இந்த சக்கரங்களை நோக்குவோமாக இருந்தால், இப்போது யோக சாதனை செய்பவர்களுக்கு நான் சொன்ன தகவல்கள் மிகவும் முக்கியமானது. எப்போது முக்கியமானது என்றால், உங்களுடைய சாதனையில் நீங்கள் மேலே வந்து கொண்டிருக்கும் போது இந்த சக்கரங்களின் இயக்கம், இந்த சக்கரத்தில் இருக்கும் அச்சரங்கள், இந்த சக்கரங்களுக்குரிய சில சில இயல்புகள் நீங்கள் தெரிந்திருந்தால்தான் உங்களுடைய யோக பயிற்சியில் உங்களுடைய யோக பயிற்சி எந்தளவு தூரத்திற்கு சித்தி பெற்றுக்கொண்டு வருகின்றது என்பதை நீங்கள் உணர்வு நிலையில் காணக்கூடியதாக இருக்கும். ஆகவே நாங்கள் இவற்றை பற்றி இன்னும் மேலும் மேலும் பல பல சத்சங்கங்களில் பல பல இடங்களில் பார்த்து கொண்டே போவோம். இருப்பினும் இந்த ஆதார சக்கரங்களுக்குரிய கடவுள் முருகக்கடவுள் என்பதும், இந்த 6 சக்கரங்களை கொன்று எங்களுடைய உடலில் முருகக்கடவுள் வீற்றிருக்கிறார் என்பதையும் மறந்துவிடக்கூடாது. அதேபோல் எங்களுடைய உடலில் நாங்கள் இந்த 5 உடலுக்கான பயிற்சியை கிரியா யோகத்தில் செய்கின்றோம். தேக உடல், சுவாச உடல், மன உடல், அறிவுடல், ஆன்ம உடல். இந்த 5 உடல்களுக்கும் கூட எங்களுக்கு கடவுள்கள் அந்தந்த தேகங்களில் வீற்றிருக்கின்றார்கள், அந்தந்த தேக சரீரங்களில். ஆகவே அந்த முறைப்படி மூலாதார கடவுளாக மூலாதாரத்தில் வீற்றிருப்பவர் விநாயகர், சுவாச கடவுளாக பிராணயாம கடவுளாக இருப்பவர் முருகன், தியான கடவுளாக மனத்துக்குரிய கடவுளாக இருப்பது சக்திகள், எல்லா பெண் தெய்வங்களும். அடுத்ததாக அறிவுக்குரிய கடவுளாக இருப்பது சிவன். அதற்கு கடைசியாக இருக்கும் ஆன்ம உடலுக்குரிய கடவுளாக இருப்பது சிவம், சிவன் பாதி சக்தி பாதி. இதில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் சுவாசத்துக்குரிய கடவுள் முருகக் கடவுள். ஆகவே எங்களுடைய பிராணயாமங்கள் நாங்கள் செய்வதற்குரிய அதிதேவதை முருகன். ஆதலால் தான் அந்த சக்கரங்களில் கூட முருகனின் 6 படை வீடு என்பது அண்டத்திலும் உங்களுடைய உடலில் 6 சக்கரங்களும் அமைந்திருக்கின்றது. அந்த 6 சக்கரங்களுக்கு உரிய கடவுள் முருகன். ஆகவேதான் அந்த 6 சக்கரங்களுக்குள்ளால் ஓடும் 3 விதமான மூச்சு காற்றுக்கும் அதிபதி முருகனே ஆவார். அதாவது அந்த 3 மூச்சு காற்றுக்கள் ஆவன இடதுகலை, இடக்கலை, பின்கலை என்று சொல்லப்படும் வலது சுவாசம், இடக்கலை என்று சொல்லப்படும் இடது சுவாசம், சுழு முனை என்று சொல்லப்படும் நடு சுவாசம். இந்த மூன்றையும் வைத்துத்தான் நாங்கள் குண்டலினி பிராணயாமம் செய்கின்றோம் என்பது எங்களுடைய சாதகர்களுக்கு தெரியும். நாளாந்தம் அவர்கள் அந்த மூன்று காற்றுக்களையும் வைத்து அந்த குண்டலினி பிராணயாமம் செய்கின்றார்கள். இந்த மூன்று காற்றுக்கும் உரிய கடவுள் மீண்டும் முருகன். இந்த மூன்று காற்றுக்களும் ஊடுருவி செல்லும் ஆறு சக்கலங்களுக்குரிய கடவுளும் முருகன். ஆகவே எங்களுடைய பிராணயாம பயிற்சிக்கு முழு முதல் கடவுளாகிய முருகன் இருக்கின்றார். அதை எல்லாவற்றையும் இயக்குபவர் விநாயகர் மூலாதாரத்திலிருந்து. ஆதலால் தான் அவர் மூல ஆதார கடவுள். ஆகவே இந்த முருகனை வைத்து நாங்கள் இந்த சுவாசத்தை பார்ப்போமாக இருந்தால், இந்த மூன்று காற்றுக்களை பார்ப்போமாக இருந்தால், இந்த மூன்று காற்றுக்களில் நடுநாசி வழியாக ஓடும் சுழுமுனை காற்றுக்கு அதிபதிதான் முருகன். இடது கலைக்குரிய காற்றுக்குரிய இடது சுவாசத்துக்குரிய கடவுள் முருகனின் பெண் தெய்வமான தெய்வானை அம்மன். வலது சுவாசத்துக்குரிய கடவுள் முருகனின் பெண் தெய்வமான வள்ளி அம்மன். ஆகவே முருகனும் அவருடைய சக்திகள் இரண்டும் தான் இந்த மூன்று மூச்சு காற்றும். முருகன் நடுமூச்சாகவும், தெய்வானை அம்மன் இடது மூச்சாகவும், வள்ளி அம்மன் வலது மூச்சாகவும் எங்களுடைய உடலில் பாய்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆதலால்தான் சித்தர்மார்களும் கிரியா பாபாஜி அவர்களும், நீங்கள் உங்களுடைய கடவுளை உணருவதற்கு நாடு நாடாக கோயில் கோயிலாக அலைய தேவையில்லை, யோக சாதகர்கள் எல்லோரும் உங்களுடைய கடவுள்மார்களை உங்களுடைய உடலிலேயே நீங்கள் காண வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றார். அவற்றை உங்களுடைய பயிற்சி மூலம், அந்தந்த பயிற்சிகள் நடக்கும்போது உங்களுடைய தியானம் மூலம் அவர்களை உணர்ந்து அதில் வரும் உங்களுடைய ஆன்மீக தகவல்களை நீங்கள் எடுத்து, அந்த ஆன்மீக தகவல்களை வைத்து உங்களுடைய ஈடேற்றத்தை நீங்கள் நன்றாக செய்து கொண்டு போக வேண்டும். ஆன்மீக தகவல் என்று சொல்லப்படுவது அவரவருக்கு அவரவருடைய பயிற்சியில் மூலம் கிடைக்கும் நிலைகள். எல்லாருக்கும் ஒரே நிலையாக இருக்க வேண்டும் என்பது அல்ல. அதற்குரிய காரணம், நீங்கள் பழைய பிறப்புகளில் எவ்வளவு தூரத்தில் இந்த யோகத்தில் இருந்து வந்திருக்கின்றீர்கள் என்பதுதான் அதற்குரிய அளவுகோல். இருப்பினும் எல்லோருக்கும் ஒரு சிறிய அளவிலிருந்து பெரிய அளவு வரைக்கும் இந்த சாதனை சக்திகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கின்றது, கிடைத்து கொண்டிருக்கின்றது, கிடைக்கும். மூன்று காலத்திலும் சொல்லுகின்றேன். ஆகவே இவற்றை நீங்கள் உணர்வு நிலையில் எடுக்க வேண்டும், பார்க்க வேண்டும். வரவில்லையே என்று கவலைப்படக்கூடாது. சாதனை செய்து கொண்டு போக இந்த உணர்வு நிலைகளுக்கெல்லாம் நீங்கள் இந்த உணர்வு நிலைகளை எல்லாம் நீங்கள் அடைவீர்கள். ஆகவே உங்களுடைய கிரியா சாதனை மிகவும் முக்கியமானது. இன்று நாங்கள் முருகக்கடவுளை மாத்திரம் வைத்து இந்த சத்சங்கத்தை செய்து கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் குருவின் புத்தகத்திலிருந்து அவர் இந்த ஆறு படை வீட்டை பற்றியும், கதிர்காமத்தில் இருக்கும் கதிர்காம கந்தனின் ஏழாவது படையான சகசார வீட்டை பற்றியும் குறிப்பு தந்திருக்கின்றார். ஆகவே அதிலிருந்து இந்த நிலைக்கு உங்களை எடுத்து செல்லுகின்றேன். இன்னும் பல விடயங்கள் கடவுள் சார்ந்த கடவுள்மார் உடலில் எங்கெங்கு இருக்கின்றார்கள், என்ன எண்ணத்தில் இருக்கின்றார்கள் என்ற நிலைகள் உண்டு. அதை பற்றியும் இன்னொரு சத்சங்கத்தில் மீண்டும் தருகின்றேன். ஆனால் இந்த சத்சங்கத்தில் எங்களுடைய குருவின் புத்தகத்தை ஒட்டி இந்த விடயம் முக்கியமான விடயமாக அவர் தன்னுடைய புத்தகத்தில் பிரசுரித்திருக்கின்றார். அவற்றை நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த கோயில்கள் அமைந்த விதம், இந்தியா தமிழ்நாட்டில் ஆறு படை வீடுகளும், இலங்கையில் கதிர்காமமும் அமைந்த விடம், அவருடைய புத்தகத்தில் ஒரு படம் போட்டு அதை நன்றாக விளக்கியிருக்கின்றார். இன்னொரு தத்துவமும் இயற்கையாகவே அமைந்திருப்பதை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார். அதாவது மூலாதார சக்கரத்தில் இருந்து ஆக்ஞா சக்கரம் வரையும் எங்களுடைய உடலில் சக்கரங்கள் கீழிருந்து மேலாக ஒழுங்கு முறைப்படி அமைந்திருப்பது போல, இயற்கையில் தமிழ்நாட்டில் திருத்தணி கோயிலிலிருந்து திருச்செந்தூர் கோயில் வரை மேலிருந்து கீழாக தமிழ்நாட்டு லேண்ட்மார்க் என்று சொல்லுவோம், மண் பரப்பில் அமைந்திருக்கின்றது. அதாவது அந்த ஒழுங்கு முறையில் அமைந்திருக்கின்றது. நேர்கோடாக அமையாவிட்டாலும் திருத்தணி கோயில் தமிழ்நாட்டில் மேற்பகுதியிலும், அதற்கு கீழே கொஞ்ச தூரத்தில் சுவாமி மலையும், அதற்கு கீழே கொஞ்ச தூரத்தில் பழனியும், அதற்கு கீழே கொஞ்ச தூரத்தில் பழமுதிர்சோலையும், அதற்கு கீழே கொஞ்ச தூரத்தில் திருப்பரங்குன்றமும், அதற்கு கீழே கொஞ்ச தூரத்தில் திருச்செந்தூரும் அமைந்து, திருச்செந்தூரிலிருந்து கீழே கொஞ்ச தூரம் கடலுக்கு மேலாக சென்று கதிர்காமமும் அமைந்திருக்கின்றது. அப்போது இந்த ஆறு படை வீடுகளையும் ஏழாவது படையான கதிர்காமத்துடன் அவர் ஒரு கோடு வரைந்து அந்த உலகப்படத்தில் அழகாக பிரசுரித்திருக்கின்றார். அவருடைய புத்தகத்தில் அந்த அமைப்பை உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு, அதாவது உடலில் என்ன மாதிரி இந்த சக்கரங்கள் கீழிருந்து மேலாக அமைந்திருக்கின்றதோ, அதேபோல் உலக மண்பரப்பில் மேலிருந்து கீழாக அந்த சக்கரங்கள் ஒழுங்கு முறைப்படி அமைந்திருக்கின்றது. அது ஏன் உடலில் கீழிருந்து மேலாகவும் மனப்பரப்பில் மேலிருந்து கீழாகவும் அமைந்திருக்கின்றது என்ற கேள்வி ஒருவரிடமும் வரவில்லை. அப்படி அவரை கேள்வி கேட்கவும் இல்லை எங்களுடைய குருநாதரை, என்னிடமும் அதை பற்றி ஒருவரும் கேட்கவில்லை. அது ஆராய வேண்டிய விஷயமும் அல்ல. ஆனால் ஒரே ஒரு தகவல் மாத்திரம், நீங்கள் இந்த அமைப்பை பார்க்கும்போது இந்த சக்கரங்கள் எல்லாம் ஒரே நிலையில் அமைந்திருக்கின்றது, ஒரே வரிசையில். ஆகவே அதுவும் அற்புதமான விடயம். என்றபடியால் இன்றைய சத்சங்கத்தில் எங்களுடைய குருநாதரின் புத்தகத்தில் இருந்து இந்த விடயத்தை உங்களுக்கு நான் எடுத்து வந்தேன். இதை உங்களுடைய இன்றைய சத்சங்கத்தின் உங்களுடைய அறிவுக்குரிய விடயங்களாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதை விட சட்டமுனி சித்தருடைய நினைவு, அவருடைய குரு பூஜை நாளையும் இன்று நினைவு கொணர்ந்தோம். ஆகவே இந்த சத்சங்கத்தில் இந்த நிகழ்வுக்கு என்னுடன் இருந்து வழிகாட்டிய சத்குரு கிரியா பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை நான் இத்துடன் முடிவு செய்து உங்கள் எல்லோரையும் வினா விடை பகுதிக்கு சத்குரு கிரியா பாபாஜியுடன் விடை காணுவதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.